الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم وآخرين من دونهم لا تعلمونهم الله يعلمهم وما تنفقوا من شيء في سبيل الله. صدق الله العظيم.
ميلان جميع تقرية சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு பரிசுத்தமான ஒரு காலத்திலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி சரியான முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலம், ஏனைய இதர மாதங்களை விட எல்லா விதத்திலும் அமலிலும் இபாதத்திலும் இரா காலம் எப்படி வணக்கத்துக்குரிய காலமோ, பகல் காலமும் வணக்கமாக்கப்படக்கூடிய வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரு சிறப்பான ஒரு காலம்தான் ரமலானுடைய காலம். அந்த மாதத்தின் இரண்டாவது பத்தின் இரண்டாவது நோன்பை நோற்றவர்களாக இந்த மார்க்க வகுப்பிலே நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கின்றோம். எமது தீனுல் இஸ்லாம் ஒரு பரிபூரணமான ஒரு சங்கையான மார்க்கம். அந்த மார்க்கம் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தை விரும்புகின்ற ஒரு சங்கையான மார்க்கம்தான் ரமலானுடைய மார்க்கம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பல விதத்திலும் பலமான அந்தஸ்துக்களையும் பதவிகளையும் கொடுப்பதற்கு அல்லாஹ் அடியார்களுக்கு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திலே நாம் இபாதத்துக்கள் செய்து இதர அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாகத்தான் பகல் காலமாக இருக்கின்ற இந்நேரத்திலே மார்க்கத்தினுடைய பல விடயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் எமக்கு தந்திருக்கின்றான். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலையங்கம் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பெண்கள் ஆற்றிய தியாகம் என்ன என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ், என்னால் முடிந்த அளவு இதே தலையங்கத்துக்கு கீழால் நூற்றுக்கு நூறு வீதம் பேசுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். ஆனால் இந்த தலையங்கம் சில மணித்தியாளங்களுக்குள், சில வினாடிகளுக்குள், சில நாட்களுக்குள், சில வாரங்களுக்குள் பேசி முடிக்கின்ற ஒரு தலையங்கம் அல்ல. சஹாபா பெண்கள் இஸ்லாத்தின் தியாகங்களுக்கு, இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக செய்த தியாகங்களை பற்றி நாள் கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் பேச முடியும். அவர்களுடைய தியாகங்களை ஆறு விதமாக நாம் உற்று நோக்க முடியும். சஹாபாக்களினுடைய, சஹாபா பெண்களுடைய அரவணைப்பு ரீதியாக இஸ்லாத்திற்கு செய்த தியாகம் என்ன? அதே போன்று போர்க்களத்தில் சஹாபா பெண்களுடைய தியாகம் என்ன? அதே போன்று மார்க்க ரீதியாக சஹாபா பெண்கள் என்ன தியாகம் செய்திருக்கின்றார்கள்? கல்வியினூடாக, அறிவாற்றலினூடாக என்னென்ன தியாகங்கள் சஹாபா பெண்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வகைப்படுத்த முடியும். அவற்றில் ஒன்றுதான், சஹாபா பெண்கள் அரவணைப்பு ரீதியாக அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்திற்கு என்ன உதவிகள் செய்திருக்கின்றார்கள், என்ன பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போமேயானால், அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நுபுவத்தினுடைய பொறுப்பை சுமந்து கொண்டு 40 வருடங்கள் கழிகின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தினுடைய பலவிதமான இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 வயதை பரிபூரணப்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் ஒரு ஒளிமயமான நிகழ்வை நிகழ்த்துகின்றான். வரலாறு காண முடியாத ஒரு நிகழ்வு இப்பூலகத்திலே நடக்க ஆரம்பிக்கின்றது. அதுதான் நபிக்கு கொடுத்த நுபுவத் என்ற பதவியும், ரிசாலத் என்ற பதவியும், நபித்துவம் என்ற பதவியும். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு ஒளிமயமான நிகழ்வாக அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகின்றான். உலகத்திலே ஒரு பட்டமளிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கென்று விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படும். பிரமுகர்கள், பிரதம அதிதிகள் அழைக்கப்படுவார்கள். அதேபோன்று பார்வையிடுவதற்காக வேண்டி பட்டம் பெறுகின்ற பிள்ளைகளுடைய தகப்பன், தாய் தகப்பன் அழைக்கப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய ஒரு சுண்ணத்திருக்கின்றது, உலகத்தில் எது அவனது பார்வையில் மகத்துவமானதோ, எது அவனது பார்வையில் அந்தஸ்துக்குரியதோ, எது அவனது பார்வையில் மகத்துவமானதோ, இதை சோதனைகளை கொண்டு அல்லாஹ் மூடி மறைத்து வைத்திருக்கின்றான். எப்படி கடல் அடியிலே முத்துக்கள் இருக்கின்றதோ, பூமியில் பாதாளப்பதில் பகுதியில் பெருமதியான பொருட்கள் இருக்கின்றதோ, இதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு பெருமதியான பொருளை மறைத்து அல்லாஹ்வை செய்கின்றான். மறைத்து வைப்பதில் அல்லாஹ்வினுடைய சுண்ணத்துக்களில் இன்றும் ஒன்று. மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பட்டத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நுபுவத், இந்த ரிசாலத், இந்த இரண்டையுமே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்றான் என்றால் அது ஒரு சர்வ சாதாரணமான விடயம்.
அது ஒரு சர்வசாதாரணமாக இருக்கலாம். அல்லாஹ் எவரை தேர்ந்தெடுக்கின்றானோ அந்த தேர்ந்தெடுக்கின்ற மனிதனுக்கு கொடுக்கும் மிக பெரும் பாக்கியம். மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரபுல்லா இப்படி அந்த பட்டத்தை அரணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கென்று பிரமுகர்கள் கிடையாது, பார்வையாளராக நதிக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்த ஹலரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட அல்லாஹ் பார்வையாளராக இருக்கவில்லை. அல்லாஹ் இந்த பட்டத்தை எங்கு கொடுக்கின்றான்? மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்தில் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அரபா பேர்வழியிலே அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இந்த பட்டத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்தது நுபுவத்தின் பொறுப்பையும் ரிசாலத்தின் பொறுப்பையும் இருட்டு குகை ஹிரா குகையிலேதான் இந்த பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பட்டத்தை கொடுப்பதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பட்டத்தை வாங்குவதற்கு ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு பேரையும் தவிர அந்த குகையின் வேறு யாரும் இல்லை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் அலக்கினுடைய 5 ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள். இந்த 5 ஆயத்தையும் ஓதி நுபுவத்தின் பொறுப்பு என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் விளங்கப்படுத்துகின்றார்கள். இந்த வஹியினுடைய பொறுப்பு, அதனுடைய பாரம், அதனுடைய மகத்துவம் எப்படி இருக்கும் என்பதை புகாரி ஷரீஃபினுடைய 3வது ஹதீஸ் இதை தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலே வஹியினுடைய பாரத்தை சுமந்து கொள்ள முடியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியர்வையால் குளித்தவர்களைப் போன்று ஆகிவிடுகின்றார்கள். ஹலரத் ஜிப்ரீல் தன்னை விட்டு பிரிந்ததன் பின்னால் உடலிலே ஒரு விதமான நடுக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாகின்றது. நடுக்கம் உண்டாகின்றது. ஓடோடி வருகின்றார்கள் வீட்டுக்கு. எதிரிலே ஹலரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா முன்னோக்குகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். சொன்னார்கள் ஹதீஜாவை பார்த்து, ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள். ஹலரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன நடந்தது? நடந்த நிகழ்வை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நடந்த நிகழ்வை ஹலரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா தனது மூளையிலே எடுத்து வைத்துக் கொண்டு 2 அடிப்படையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சமாதானப்படுத்தினார்கள், ஆறுதல் படுத்தினார்கள். என்ன செய்கின்றார்கள்? 1வது கட்டம், தனது சிறிய தந்தையின் மகன் ஹலரத் வரகத் இப்னு நௌபலிடம் கூட்டி சென்று நடந்த நிகழ்வை சொல்லிக்காட்டி ஆறுதலான வார்த்தையை எடுத்துக் கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லப்படுகிறது. இரண்டாவது கட்டம், எப்படி அமைதிப்படுத்தினார்கள், ஆறுதல் படுத்தினார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களே. சொன்னார்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் உயர்ந்த ஒரு பதவிக்காக வேண்டி, உயர்ந்த பொறுப்புக்காக வேண்டி அல்லாஹ்வினால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி, நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மேலான கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹிக்கு முதல் ஆறுதலாக நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருந்தவர்கள் தான் அவர்களின் துணைவியார் ஹதரத் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது, பெண்கள் இஸ்லாத்திற்கு ஆற்றிய தியாகம் செல்வ ரீதியான தியாகம், செல்வ ரீதியான பங்களிப்பு. ஹதரத் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று ஹதரத் உம்மு ஷரீஃப் ரழியல்லாஹு அன்ஹா, இரண்டு பேர்களுமே அக்காலத்தில் வாழ்ந்த செல்வ சீமாட்டிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்காக வேண்டி எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தார்கள், எல்லா இடத்திலும் உதவியாக இருந்தார்கள். கண்ணியமான தாய்மார்களின் சகோதரிகளே, ஹதரத் உம்மு ஷரீஃப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலே வருகின்றது, அவரின் வீட்டிலே எந்த நேரமும் ஏழைகளும் தேவையுடையவர்களும் ஆதரவற்றவர்களும் நிறைந்தே காணப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான், மார்க்கத்தின் பணிக்காக செல்வங்கள் செலவழிக்கப்பட்டது. மூன்றாவது தியாகம், போர்க்களத்தினூடாக சஹாபி பெண்கள் தீனுல் இஸ்லாத்திற்கு என்ன தியாகம் செய்திருக்கின்றார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உஹது போருடைய ஒரு சந்தர்ப்பம், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தலையின் பக்கம் உடலின் பக்கம் குறிவைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாவை கொள்ள வேண்டும் என்று எதிரிகள் முனைகின்ற சந்தர்ப்பத்திலே தனது உடலை கேடயமாக பாவித்த ஹதரத் நுசைபா என்று சொல்லக்கூடிய ஹதரத் உம்மு உமாரா ரழியல்லாஹு அன்ஹா தனது உடலை கேடயமாக பயன்படுத்துகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வருகின்ற அம்புகளை தனது உடலை கொண்டு நபியை பாதுகாக்கிறார்கள். 43 வயது அந்த யுத்தத்திலே அவர்களுக்கு 12 சாயங்கள் முன்னாக உண்டாகின்றது. 52 வயதில் யமாமாவுடைய யுத்தத்திலே கலந்து கொள்கின்றார்கள். இதே போன்றுதான் ஹதரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹதரத் உம்மு ஃபதுல் ரழியல்லாஹு அன்ஹு அன்ஹா தனது முஸ்லிமான ஒரு அடிமையை கொண்டதற்காக வேண்டி அபூலகப் கொடுமைப்படுத்தியதற்காக வேண்டி அவனது தலையிலே அவர் உம்மு ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா அடித்து காயப்படுத்தினார்கள். அதுவேதான் அவரது வஃபாத்துக்கும் காரணமாக அமைந்தது. போர்க்களத்தின் ஊடாக சஹாபா பெண்கள் செய்த தியாகம், மார்க்கத்துக்கு ஆற்றிய பணி. அடுத்ததாக அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி ஹதரத் ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கின்றார்கள்? ஒரு யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருந்த ஒரு பகுதிக்கு உளவு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு காபிர் தலைவன் ஒருவன் என்ன செய்கின்றான் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவனது தலையில் எல்லா காபிர்களுக்கு முன்னால் வெட்டி விரோதிகளுடைய அடுத்த பக்கமாக தூக்கி வீசிய செய்கிற சந்தர்ப்பத்திலே விரோதிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள், ஓட ஆரம்பித்தார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, போர்க்களத்தின் ஊடாக சஹாபி பெண்கள் செய்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகம்? ஒரு ஆண் செய்யாத தியாகம். என்ன செய்தார்கள்? தண்ட தீன் மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்றால் நான் உலகத்தில் செய்கிற தியாகம் என்ன? தனது சக்தி எதற்குரியதோ பண ரீதியான சக்தியில் சஹாபி பெண்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஆறுதலின் ஊடாக பெண்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். இதே போன்று கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, போர்க்களத்திலே சஹாபி பெண்கள் செய்த தியாகம் என்ன? அவர்களுக்கு முடிந்த தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள். உடல் ரீதியாக சஹாபி பெண்களிடத்தில் இருந்த நாலாவது தியாகம் தான் போட்டி மனப்பான்மை. போட்டி மனப்பான்மை எதை கண்டு போட்டி? துன்யாவை பார்த்து சஹாபி பெண்கள் போட்டி போடவில்லை. உலகத்தினுடைய முன்னேற்றத்தை கண்டு சஹாபி பெண்கள் போட்டி போடவில்லை. ஒரு சஹாபி பெண் இன்னொரு சஹாபி பெண்ணை பார்த்து போட்டி போட்டால் அது ஒரு இபாதத்திலாகத்தான் இருக்கும். அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்கின்றார்கள்? மஸ்ஜித் நபவிக்குள் வருகின்றார்கள். அது ஒரு காலை நேரமாக இருந்தது. சஹாபாக்கள் எல்லோருமே இமாம் ஜமாத்துடன் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர் தஸ்மா சொல்லுகின்றார்கள், அது இமாம் ஜமாத்தாக தொழுகின்ற நேரம் அல்ல. தொழுகிறது தொழுது கொண்டிருக்கக்கூடிய சஹாபி பெண்களை பார்த்து நான் கேட்டேன், நீங்கள் என்ன தொழுகின்றீர்கள்? எல்லோரும் என்ன செய்தார்கள்? தொழுகையில் இருந்தார்கள். யாரும் என்னுடன் பேசவில்லை. தொழுகையில் பேசக்கூடாது என்ற விஷயம் எனக்கு தெரியாது. நான் மீண்டும் மீண்டும் கேட்டு தொல்லைப்படுத்தியதால் ஒரு பெண் என்ன செய்தால் வானத்தின் பக்கம் கையை காட்டினார். நான் அந்த பெண் வானத்தின் பக்கம் கையை காட்டியதும் நினைத்தேன், இது சூரிய கிரகண தொழுகை என்று நான் நினைத்தேன். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? எல்லோருடனும் சேர்ந்து தக்பீர் கட்ட ஆரம்பித்தேன். தக்பீர் கட்டினேன். அந்த நேரத்தில் எனது வயிற்றில் ஒரு குழந்தையை கூட நான் சுமந்திருந்தேன். சூரிய கிரகணத்தினுடைய சந்திர கிரகண தொழுகையினுடைய அடிப்படை என்னவென்றால் அந்த கிரகணம் நீங்குகின்ற வரை தொழப்பட வேண்டும். இதுதான் அடிப்படை சூழல். மிக நீளமான சூரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். நானும் தக்பீர் கட்டி விட்டேன், சலாம் கொடுத்து விட்டேன், அல்லது உட்கார்ந்து கொள்ள நான் நினைத்தேன். உட்கார்ந்து தொழுவதற்கு முன்னால் எனது பார்வையை எனக்கு முன் சென்ற இருக்கக்கூடிய சப்புகளின் பக்கம், அணிகளின் பக்கம் பார்த்தேன். இயலாத பெண்கள், வயது முறிந்தவர்கள் அந்த இடத்திலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் தொழுவதா, நான் உட்கார்ந்து தொழுவதா? நான் தொழ மாட்டேன், நானும் நின்று தொழுது முடிப்பேன். சஹாபி பெண்கள் அமல் ரீதியாக தனது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள். ஹதரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா, பொதுவாக நான் வரலாறு தான் பேசுவேன், ஏன் சஹாபி பெண்களுடைய முழு விஷயமும் வரலாறு சம்பந்தப்பட்டிருப்பதனால். ஹதரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பம், இறுதி ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹஜ்ஜ் தான் செய்திருக்கின்றார்கள், ஒன்பது உம்ராக்கள் செய்திருக்கின்றார்கள், ஒன்பது உம்ராக்கள் ரசூலுல்லாஹி செய்திருக்கின்றார்கள், வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜ் தான் செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ஜிக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஹதரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உம்ரா முடித்து விட்டு ஹஜ் செய்கின்ற சந்தர்ப்பம் அமையவில்லை. காரணம், அவர்களுக்கு மாத விடாய் ஏற்பட்டுவிட்டது. அழுகின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஆயிஷா, நீ அழத்தேவே இல்லை, நீ அழத்தேவே இல்லை, ஏன் நீங்கள் ஹஜ் வரைக்கும் அப்படியே இருந்து அவனுடன் சேர்ந்து ஹஜ் செய்யுங்கள், அதற்குள்ளே உங்களுடைய உம்ராவும் குர்ஆன் அடிப்படையிலே உங்களுக்கு ஹஜ் நிறைவேறும் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜில் மூன்று வகை இருக்கின்றது, ஒன்று குர்ஆன், இன்னொன்று தமத்து, இன்னொன்று இஹ்ராம். சொன்னார்கள், நீங்கள் அப்படியே இஹ்ராமுடன் இருங்கள், நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு அதன் பின்னால் அதற்குள்ளே இஹ்ராம் வந்துவிடும், உம்ரா வந்துவிடும், அதற்குள்ளால் உங்களுடைய ஹஜ்ஜும் பரிபூர்ணப்படுத்தப்பட்டுவிடும். ஆனால் ஏனி மனைவிமார்கள் உம்ராவுக்கென்று தனி இஹ்ராம் கட்டியிருக்கின்றார்கள், ஹஜ்ஜுக்கென்று தனி இஹ்ராம் கட்டியிருக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து ஒரு இஹ்ராம் கட்டினார்கள். ஹஜ் முடிந்து விட்டது. ஹலரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இன்னொரு உம்ரா செய்ய வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இன்னொரு உம்ரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் செய்த ஹஜ்ஜுக்குள்ளே உங்களது உம்ரா அடங்கி விட்டது, குர்ஆன் அடிப்படையிலே நீங்கள் ஹஜ்ஜு செய்து விட்டீர்கள். சொன்னதுதான் தாமதம். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அது ஒரு நாளும் நடக்காது என்று சொன்னார்கள். ஏழை மனைவிமார்கள் உம்ராவுக்கென்று தனி ஹராம் கட்டியிருக்கின்றார்கள், ஹஜ்ஜுக்கென்று தனி ஹராம் கட்டியிருக்கின்றார்கள், ரெண்டு இபாதத்தையும் தனித்தனியாக செய்து ஹராம் கட்டியிருக்கின்றார்கள். நான் மட்டும் ஹஜ் மட்டும் செய்வதா? ஒரு பொழுதும் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கி விட்டது. ஹதரத் ஆயிஷா அமலில் தேட்டம் உள்ளவராக இருக்கின்றார். இவருடைய இந்த ஆசையை தட்டக்கூடாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரருடன் சேர்த்து என்ன செய்கின்றார்கள், அனுப்பி வைக்கின்றார்கள், தன் நெய் என்ற இடத்துக்கு அனுப்புகின்றார்கள். அந்த இடத்தில் சென்று நீங்கள் இஹ்ராம் கட்டிவிட்டு அந்த இடத்தில் சென்று உம்ரா முடித்து விட்டு எங்களுடன் வந்து சேருங்கள், எங்களுடன் வந்து சேருங்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தந்த சகோதரனோட ஒரு இரவு நேரத்தில் வெளியாகி போறாங்க. வரலாறுல எந்த அளவுக்கு வருகிறதா, எந்த அளவுக்கு வருகிறதா, அவரது ஆயிஷா தூங்கி தூங்கி விழுந்து ஒட்டகத்தில் போறாங்க. அமல்ல ஆக ஆர்வம். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதுல இருந்துதான் இன்றைக்கு மஸ்ஜிதே ஆயிஷா என்று சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு சென்று நாங்க எங்கட பரவான உம்ரா முடிஞ்சதுக்கு பின்னாலே மேலதிகமான உம்ரா செய்யணும் என்றா மஸ்ஜிதே ஆயிஷாவுக்கு சென்று, மஸ்ஜிதே ஆயிஷா அல்லாது அது தங்கி இஹ்ராம் கட்டுகின்ற ஒரு மீகாத், ஒரு இடமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் ஆயிஷா அந்த இடத்தில் கட்டினதால் இன்று மஸ்ஜிதே ஆயிஷா என்று உருவாக்கியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அமலில் உள்ள போட்டி என்ன, ஆர்வம் என்ன, ஆசை என்ன? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, ஐந்தாவது கட்டம், சஹாபா பெண்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு செய்த தியாகம் என்ன? இந்த வரலாறை பற்றி தான் நான் இந்த மிக நீண்ட நேரம் பேச போறேன். இந்த வரலாறு இந்த சஹாபி பெண்ணுக்குள் அறிவு சுமத்தப்பட்டிருக்கின்றது, அனுபவ ரீதியான அறிவு சுமத்தப்பட்டிருக்கின்றது, இபாதத்தில் உள்ள ஆசை தேட்டம் ஆர்வம் சுமந்தப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்ணா ஹலரத் அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே எக்கச்சக்கமான சஹாபி பெண்கள் என்று இருக்கிறார்கள். அஸ்மா என்றால் எங்களை முழு நினைவுக்கும் வருவது யாரு? ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹதரத் அஸ்மா தான் ஞாபகம் வருவது. அந்த அஸ்மா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், அவர்களும் பேசப்பட வேண்டியவர்கள், உலகத்தில் 100 வருட காலம் வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஹதரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்தவர்கள், மார்க்கப்பற்றுள்ளவர்கள், நபியினுடைய அன்பை கொண்டவர்கள், இஸ்லாத்தை தீனை படிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள், அதே தரத்தில் உள்ளவங்க தான் ஹதரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. மார்க்கப்பற்றுள்ள பெண், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துடன் மிக நெருங்கிய தொடர்புள்ள பெண், நபியுடைய குடும்பத்தோட மிக நெருங்கிய தொடர்பு. என்ன செய்கின்றார்கள்? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடன் எப்படி தொடர்பாக ஹதரத் அஸ்மாவை திருமணம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை ஹதரத் அபூ தாலிபினுடைய மகன் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த சகோதரர் ஹதரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை திருமணம் செய்திருந்தார்கள். இவர்களுடைய திருமணத்தின் ஊடாக ஹதரத் அஸ்மா பின்த் உமைஸுக்கு 3 பிள்ளைகள் ஆனார்கள். ஒன்று முஹம்மத், இன்னொன்று ஹதரத் அப்துல்லா, இன்னொன்று அவுஃப். வரலாற்றிலே முஹம்மது பின் ஜாஃபர், அப்துல்லா பின் ஜாஃபர் என்று நல்லான பிரபலியமாக பேசப்படக்கூடியவர்கள். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஏன் நான் இந்த வரலாறை தேர்ந்தெடுத்தேன் என்றால் இவர்கள் எல்லா விதத்திலும் உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்கு ஐந்து புனைப்பேர் இருக்கு. ஐந்து புனைப்பேர். முதலாவது அவர்களுக்கு பேர் பேசுவது இம்ராத்துல் ஹிஜ்ரத்தை, இரண்டு ஹிஜ்ரத்தை உடையவர், இரண்டு ஹிஜ்ரத்தை உடையவர். இஸ்லாமிய வரலாற்றிலே ரெண்டு ஹிஜ்ரத் உண்டாயிருக்கின்றது. ஒன்று ஹபஷா டு மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு போனார். இரண்டாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார். இந்த இரண்டு ஹிஜ்ரத்தும் யார் செய்திருக்கின்றார்கள்? ஹதரத் அஸ்மா பின்த் உமைர் செய்திருக்கின்றார்கள். இரண்டாவது அவர்களுக்கு வைக்கப்பட்ட சிறப்பு பேர், பாராட்டு பேர் என்று சொல்லலாம், வைக்கப்பட்ட பேர் தான் ஜௌஜத்துல் கலீஃபத்தை, இரண்டு கலீஃபாக்களுடைய மனைவி. முதலாவது கலீஃபா ஹதரத் ஜாபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானது என்பதால் ஹதரத் அஸ்மா பின்த் உமை திருமணம் செய்து கொண்டார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹதரத் அஸ்மா பின்த் உமை திருமணம் செய்து கொண்டார்கள். ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இதனால் அவர்களுக்குரிய இரண்டாவது சிறப்பு பேர் ஜௌஜத்துல் கலீஃபத்தை. மூன்றாவது சிறப்பு பேர் ஜௌஜத்துல் ஷஹீதை, ஜௌஜத்துல் ஷஹீதை, இரண்டு ஷஹீதுகளுடைய மனைவி. முதல் ஷஹீத் ஆரம்பமாக சொல்லிட்டேன், அதற்கு ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை பற்றி நான் சுருக்கமாக பின்னால் பேசுகின்றேன். எப்படி கொல்லப்பட்டார்கள்? இரண்டாவது ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இம்ராத்துல் ஹிஜ்ரத்தை, ஜௌஜத்துல் ஷஹீதை, ஜௌஜத்துல் கலீஃபத்தை. மூன்று சிறப்பு எப்படி முக்கியமானவர்கள் அறிமா? நபியுடைய குடும்பத்தோட எப்படி நெருக்கமாகிறார்? ஹதரத் ஜாஃபரை திருமணம் செய்தவுடன் நபியுடைய குடும்பத்தோட நெருக்கமான உறவு ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு உண்டாகிறது. நாலாவது ஒரு சிறப்பு பேரையும் வரலாற்றில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். முஸல்லியத்துல் கிபிலத்தை, இரண்டு கிபிலா திசையின் பக்கமாக தொழுதவர்கள். ஆனால் இந்த சிறப்பு பேருக்கு கீழால் இவர்கள் மட்டும் வரமாட்டார்கள், எக்கச்சக்கமானவர்கள் வருவார்கள், எக்கச்சக்கமானவர்கள் வருவார்கள். ஆனால் முன்னால் சொல்லப்பட்டது அவங்களுக்குரிய விசேஷத்தன்மை, அது விசேஷத்தன்மை. சக்கரவர்த்தி எல்லாம் அன்பு அவர்களின் ஊடாக அவர்களுக்கு கிடைத்த குழந்தை ஒரு பேர் முஹம்மத். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஊடாக ஹதரத் அஸ்மா பின்த் உமைக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தார்கள், அதற்கு முஹம்மது என்று பெயர் வைத்தார்கள். முஹம்மது பின் ஜாஃபர், முஹம்மது பின் அபீபக். இதனால் வரலாற்றில் ஹதரத் அஸ்மா பின்த் உமைக்கு ஐந்தாவது சிறப்பு பேர் தான் உம்முல் முஹம்மதே. உம்முல் முஹம்மதே இரண்டு முஹம்மதுகளின் தாய் என்று வைத்தார்கள். கண்ணியமான கணவான்களே, எப்படிப்பட்ட சிறப்பு சூழப்பட்டவர்கள். ஹலீபாக்களுடைய மனைவியாக, ஷஹீதுகளுடைய மனைவியாக, ஷஹீதுகளுடைய மனைவியாக. இதே போன்று மற்ற மூன்று சிறப்புகளை சிறப்பு பெயருடன் உட்படுத்தப்பட்டவர்கள் தான் ஹதரத் அஸ்மா பின்த் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான பலவான்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் போன வரலாறை பற்றி வரலாறு கிதாபுகளிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் எதிரிகளால் இஸ்லாத்துக்கு அதிகமான தொல்லைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுக்கப்பட்ட காலம், பிரச்சனைகள் நிறைந்த காலம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்குமே, மக்காவில் வசித்த எல்லோருக்குமே ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். நீங்கள் ஹபஷாவுக்கு நீங்கள் பிரயாணம் செய்து போங்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஹபஷாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்து போங்கள். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு நபி அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவர்கள் பொதுவான அறிவித்தல் கொடுக்கிறார்கள். எல்லா சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹபஷாவில் எத்தியோப்பியாவில் எரித்திரியாவினுடைய சில பகுதி ஹபஷா என்று சொல்வது, ஏன் ரசூலுல்லாஹ் ஹபஷாவை தேர்ந்தெடுக்க வேண்டும், இன்னொரு நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி கொடுத்திருக்கலாமே, சொன்னார் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்ன பிஹா மலிகன் ஆக்கிலன், ஹபஷாவில் வாழ்கின்ற அந்த அரசர் நீளமான மனிதர், நீளமான மனிதர். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி நீண்ட காலமாக ஹபஷாவில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வரலாறை தொட வேண்டும் என்பதற்காக வேண்டி, வரலாறுடன் தொடர்புபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த விடயத்தை சொல்லி காட்டுகின்றேன். யமனிலே இருந்து, யமனில் சில முஸ்லீம்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள், ஹஜரத் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டம் இருந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? யமனில் இருந்து மதீனாவுக்கு போக வேண்டும் என்ற நோக்கத்தில் என்ன செய்கின்றார்கள்? அவர்களும் மதீனாவுக்கு போவதற்காக வேண்டி வருகின்ற சந்தர்ப்பத்தில், கரையோர பக்கமாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் வழிமாறி ஹபஷாவிலே அவர்களுடைய கப்பல் தட்டுகின்றது, கப்பல் தட்டுகின்றது. அங்கு பார்க்கின்றார்கள், ஹபஷாவிலே மதீனாவினுடைய செல்ல வேண்டிய நாங்கள் ஹபஷாவுக்கு வந்து சேர்ந்து விட்டோமே என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹபஷாவிலே ஜாஃபர், அதே போன்று ஏனைய சஹாபாக்கள், அதற்கு ஜாஃபர் ரலியல்லாஹு மனைவி அவரது அஸ்மா பின்த் உமை போன்ற சஹாபி பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுடன் இருந்து கொண்டு அங்கிருந்து ஹபஷாவில் இருந்து எல்லோருமே அதர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பட்டாளம் திரும்பி வார அதே நாள் கப்பலினூடாக தரை மார்க்கமாக மதீனாவுக்கு வரவில்லை. தரை மார்க்கமாக வருவதென்றால் மக்கா மதீனா மிக தூரம், கப்பல் வழியாகவே செங்கலல் ஊடாகவே என்ன செய்கின்றார்கள்? ஹஜரத் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பட்டாளமும், ஹஜரத் ஜஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பட்டாளமும் என்ன செய்கின்றார்கள்? வருகின்றார்கள். இதனாலேதான் கப்பலில் வந்ததனால் அவர்களுக்கு ஒரு பெயர் சொல்லப்படும், அஹ்லு ஸஃபீனா, கப்பல் வாசிகள் என்று ஒரு பெயர் சொல்லப்படும். அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது மதீனாவிலே, ஒரு முக்கியமான நிகழ்வு, வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கின்றார்கள்? மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் ஹஜ்ரத் ஹஸ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தான் இருக்கின்றார்கள். ஹஸ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். உமர் பின் கத்தாபுக்கும்
அத்தாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு, தகப்பன் மகள் என்ற தொடர்பு. வந்து பார்த்தவுடன் மகளை பார்த்து கேட்டார்கள், இவர்கள் இந்த பெண்ணை ரத்னாரதியை பார்த்து கேட்டிருந்தார்கள், இவர்கள் ஹபஷியா நாட்டை சேர்ந்த பெண்ணா, அங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களா, ஹஸ்அமியா கோத்திரத்தை சேர்ந்தவர்களா, இவர்கள் இவர்கள் தான் அகலு தஃபீன் என்று சொல்லப்படக்கூடியவர் இவர்கள் தானா என்று மகளை பார்த்து அவர் உணர்வுல பத்தாவது கேட்கின்றார். சொன்னார்கள் ஆம், பெண்களுக்கு சரியான படிப்பினை இருக்கின்றது, மிக நுணுக்கமாக நுணுக்கமாக. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சந்தர்ப்பத்திலே இப்படி பதில் சொல்லப்பட்டதன் பின்னால் உமருனுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மாவின் உமைத்தை பார்த்து சொன்னார்கள், சபக்னாகும் பில் ஹிஜ்ரா, நாங்கள் உங்களை விட ஹிஜ்ரத்தில் முந்தியவர்கள். உமருலியா சொல்கிறார், முந்தியவர்கள் நாங்கள், நீங்களெல்லாம் ஹிஜ்ரத்துடைய விஷயம் ஓகே ஆனதுக்கு பிறகுதான் நீங்களாம் வந்து சேர்ந்து, உங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய கூலி இல்லை, எங்களுக்கு தான் ஹிஜ்ரத்துடைய கூலி. யார் சொல்றாங்க? இரண்டாவது ஹலீபாவாக வரப்போறன்னு சொல்றாங்க. யாரை பார்த்து ஃபித்னாவுடைய வாசல் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அவங்களை பார்த்து அவங்க சொல்றாங்க. அவங்க உமருடைய கத்தாப் அஸ்மாவை பார்த்து சொன்னா சமூகத்தில் அஸ்மாவுக்கு இருந்த அந்தஸ்து என்ன, சமூகத்தில் இருந்த ரேட் என்ன, அவங்க ஒரு சாதாரணமான பானை பத்தி சொன்ன, அதற்கு உமர் ஒரு சஹாபா பெண்களை பார்த்து சொல்லியிருக்கிறது, முக்கியமான சஹாபா ஆண்களை பார்த்து சொல்லியிருக்கிறது. ஏன் அவர் அஸ்மாவின் உமைத்தை பார்த்து சொல்லணும்? அஸ்மாவின் உமைத்துக்கு சமூகத்தில் மிக முக்கியம் இருக்குது. அவ மார்க்கத்தில் பத்துள்ள பெண், மார்க்கத்தை தெளிவாக விளங்குற பெண், அவர் மார்க்கத்தை தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு பெண். இந்த இரு வார்த்தை சொன்னத்தோடு கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன செய்யப்படுகின்றது? அதற்கு அஸ்மாவின் உமை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம் வருகின்றது, கோபம் வருகின்றது. பொதுவாக அரபிகள் அவருடைய அடிப்படையில் அவங்க பாவிக்கிற வார்த்தை என்னென்றால் நீங்க தவறு செய்து விட்டீர்கள். பொய் என்றால் அடிப்படை பொய் அல்ல, அடிப்படை பொய் அல்ல, சொல்லுகின்றார்கள் நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஹதரத் அஸ்மா பின்த் உமைத் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கல்லா வல்லாஹி குன்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்இமு ஜாஹிலகும் வ யஇமு ஜாஹிலகும் குன்னா ஃபீ தாரின் அவ் ஃபீ அர்தில் புஅதா புஅதா அதில் சொல்லுகின்றார்கள் நீங்க நபியோடு இருந்து கொண்டிருந்தார்கள், நபியோடு இருந்து கொண்டிருந்தீங்க, இருந்து கொண்டே ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நபியோடு இருந்து கொண்டே என்ன செய்யும், நீங்க தெரியாத மக்களுக்கு படிச்சு கொண்டு கொடுத்து கொண்டிருந்தீங்க, எல்லா வசதியோடு இருந்து கொண்டும் நீங்க உங்களோட மார்க்க பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டிருந்தீங்க. ஆனா நாங்க ஆதரவு இல்லாத ஒரு இடத்துல, இஸ்லாத்துக்கு பயங்கரமான ஒரு இடத்துல, ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல, எதிரிகள் தாக்குகின்ற ஒரு இடத்துல இருந்து கொண்டிருந்தோம், எங்களை பார்த்தா நீங்க சொல்றீங்க சபத்தனாகும் ஹிஜ்ரான்னு சொல்லி, ஹிஜ்ரத்தில் நீங்க முந்தியவங்க எங்களை பார்த்தா சொல்றீங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, நான் சாப்பிடவும் மாட்டேன், நான் குடிக்கவும் மாட்டேன், நீங்கள் சொன்ன வார்த்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, நீ சொன்ன வார்த்தை நான் சொல்றேன் சொல்லிட்டு ஹதரத் அஸ்மா பின்த் உமைய் ரழியல்லாஹு அன்ஹா ஹதரத் உமர் பின் கத்தாபை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, والله لا اكذب ولا اذيب ولا اذيب عليه سمعت الاسماء بالصحيح ان பொய்சொல்லவும் மாட்டேன், நான் பொய் சொல்லவும் மாட்டேன், நான் கூட்டவும் மாட்டேன், நான் தவறு செய்யவும் மாட்டேன், நான் நபியிடம் சொல்லித்தான் ஆகுவேன். இப்படி ஒரு பொண்ணுல இந்த அளவுக்கு அதை உணர்வுகள் கட்டாக பார்த்து சொல்றாண்டா, அந்த பெண்ணுடைய உள்ளத்தில மார்க்கத்தை பத்தி எப்படி அக்கறை, தீன பத்தி எவ்வளவு மகத்துவப்படுத்திருக்கா, யாரத்துல கண்ட ஓடுறாரு, ஒரு சர்வசாதாரணமான மனிதர் கிடைச்சிருக்க, இரண்டாவது கலிம்பாக மாறப்போற உமரோட சண்டை ஓடுறான், வாக்குவாதம் படுறான், சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுது யாரால, அஸ்மா பின்த் உமைய் சொன்ன வார்த்தை அப்படி கேட்டுட்டு கேட்டாங்க, ஃபம்மா குல்திலஹூ, நீங்க அவருக்கு என்ன பதில் சொன்னீங்க கேட்டா, சொன்னாங்க அஸ்மா பின்த் உமைய் குல்து கதா வ கதா, நான் இப்படி இப்படி எல்லாம் சொன்னேன், சொன்ன வார்த்தை எல்லாம் சொன்னாங்க, இப்படி இப்படி எல்லாம் நான் யாரை பார்த்து சொன்னேன், அதற்கு உமர் குழு கத்தாவை பார்த்து சொன்னேன். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி இவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பாருங்க, அழகான வார்த்தை, அழகான உங்களை விட அவங்க சிறந்தவங்களாக இல்லை, அவங்க சிறந்தவங்க இல்லை, அவங்க சிறந்தவங்க இல்லை, அவங்களுக்கு அவரது உமருக்கும் உமருடைய யாருடன் உமருடன் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு ஹிஜ்ரத்துடைய கூலிதான், ஒரு ஹிஜ்ரத்துடைய கூலிதான் கிடைக்கும் சொல்லிட்டு சொன்னார்கள். ஏ கப்பல்வாசிகளை, ஏ கப்பல்வாசிகள் என்று பாதித்தார்கள், அவர்கள் ஹபஷாவில் இருந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே அதே போன்று மக்காவில் இருந்து அபஷாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போனதே அவர்கள் சபீனா கப்பலிலே தான் போனார்கள், அதனால் சொன்னார்கள், கப்பல்வாசிகளே உங்களுக்கு இரண்டு கூலி, இரண்டு கூலி உங்களுக்கு, கண்ணியமான கனவாங்களே, அதற்கு உமரோட போட்டி போட்டத்தால அதற்கு அஸ்மாவுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன, என்ன புகழ், என்ன பொருள், இரண்டு கூலி என்ற பாக்கியம் கிடைத்தது, இரண்டு கூலி. கண்ணியமான கணவான்களே, ஹதரத் அஸ்மா ரசூலுல்லாஹ் இடத்தில் இந்த வார்த்தையை கேட்ட முதல் பணி, முதல் பணி சுபஹானல்லாஹ், சரியான சந்தோஷம். அந்த தஸ்மாவுக்கு நகை சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு ரெண்டு ஹிஜ்ரத்துடைய கூலி கிடைக்கும் என்று சொல்லி, சென்னை ஹிஜ்ரத்துடைய கூலிகளை கிடைக்கும் சொல்லிட்டாங்களே, என்ன சொல்றாங்க, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினாங்க, எல்லாம் ஒன்று கூட்டினாங்க, அவங்களோட ஹிஜ்ரத்துக்கு வந்தவங்க. அதே போல யமன்ல இருந்து ஹதரத் அபூ மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாரையுமே என்ன செஞ்சாங்க, ஹதரத் அஸ்மா பின்தி யஸீத், அஸ்மா பின்தி உமைய் ஒன்று கூட்டி சொன்னாங்க, ஃபல கைத ரஐது அபா மூஸா وأصحاب السفينة يأتوني أرسالا يسألوني عن هذا الحديث. حضرت أبو موسى الأشعري رضي الله عنه அவர்களும் அவர்களும் தோழர்களும் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை, வலக்கும் يا أهل السفينة ஹிஜ்ரதான், ஏ கப்பல் வாசிகளே உங்களுக்கு ரெண்டு கூலி, ரெண்டு ஹிஜ்ரத்துடைய கூலி என்று இந்த அழகிய வார்த்தையை கேட்பதற்காக வேண்டி என்னிடத்திலே ஒன்று கூடினார்கள், என்னிடத்திலே ஒன்று கூடினார்கள். மேலான கண்ணியமான கனவாங்களே, இந்த வார்த்தைகள் ஏன், இந்த வார்த்தைகள் தெரியுமா, ஹதரத் அபூ மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகின்றார்கள், கப்பல்வாசிகளுக்கு இரண்டு ஹிஜ்ரத்துடைய கூலி கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த நாளிலிருந்து இந்த உலகத்தில் அத மாதிரி சந்தோஷமான ஒரு செய்தி, அத மாதிரி ஒரு கண்ணியமான ஒரு செய்தி எனது வாழ்க்கையில இருந்தது கிடையாது, வாழ்க்கையில இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஹதரத் அபூ மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அவங்களோட கூட்டத்திற்கும், ஹதரத் அஸ்மா பின்த் உமைய்யாவுக்கும், அவங்களோட கூட்டத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாகும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் சந்தோஷம் வேண்டா, ஹதரத் அஸ்மா சொல்றாங்க, வலக்கத் ரைது அபா மூஸா வஇன்னஹு லயஸ்தஈது ஹதல் ஹதீத மின்னி சொல்லுவாங்க. ஹதரத் அபூ மூஸா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன பாட்டு கேட்பாங்க, என்னிடத்துல வந்து சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அழகான வார்த்தையை நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லுங்களேன், அது அழகாக இருக்குது. கண்ணியமான கனவாங்களே, சஹாபாக்கள் எதில் சந்தோஷப்பட்டார்கள், ஹதரத் அஸ்மா பின்த் உமைய் எதில் சந்தோஷப்படுறாங்க, எதில் சந்தோஷம், நபியுடைய வார்த்தையில். அந்த ஹதீஸ்ல இன்னொரு படிப்பு இருக்கு, என்ன படிப்பு, ஹதரத் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஹதரத் அஸ்மா பின்த் உமையோட சண்டை போடுறாங்கன்னா என்னது சண்டை போட்ட, உலகத்தை பெற்றுக் கொடுத்து கல்ல, உலகத்தை ஆட்சி எடுத்துக் கொடுத்து கல்ல, பதவிகள் எடுத்துக் கொடுத்து கல்ல, சொத்துக்களை சூறையாடுறது கல்ல, என்னது சண்டை போட்டது, அமல்ல தந்தை, அமல்ல தந்தை இல்லாட்டி அற்பமான விஷயத்தில் அதை உமர்வுகள் கத்தாக்கியமாகுவானோ, ஒரு நாளில் யாருடையும் சண்டை போடல, அற்பமான விஷயத்துக்கு சண்டை போடல. ஹதரத் அஸ்மா பின்த் உமைய் ரழியல்லாஹு அன்ஹாவோட ஹதரத் உமர் பின் கத்தாப் சண்டை போடுறாங்கன்னா எதுக்கு சண்டை போட்டாங்க, அமல் ரீதியான போட்டி, அமல் ரீதியான போட்டி. கண்ணியமான கனவாங்களே, இப்படிப்பட்ட அறிவு அவங்களிடத்தில் இருந்துச்சு. கண்ணியமான கனவாங்களே, அடுத்த கட்டம் தான் அஸ்மா பின்த் உமைய்க்கு இருந்த அறிவு, அறிவு அது எப்படிப்பட்ட அறிவு, அனுபவ ரீதியான அறிவு, அனுபவ ரீதியான
இதுக்கு சான்றுதலாக எக்கச்சக்கமான ஹதீஸ் நான் சொல்றேன். நான் சுருக்கமான சில ஹதீஸ்களை மட்டும் சொல்லுகிறேன். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் ரிவாயத்தியலான நபி அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதரத் அஸ்மா பின்த் உமைய்யா கூப்பிட்டு சொன்னாங்க. யார் கூப்பிடுறாங்க? கூப்பிட்டு ஹதரத் அஸ்மா பின்த் உமைய்யா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? மாலி அரா அஜிதாம பனி அஹி தாரிஅதன் துஸீபுஹுல் ஹாஜா, என்ன சகோதரன் இந்த மகண்ட குடும்பம் இருக்கு, யாரு? அவர் ஜாபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு குடும்பம். இவங்க எல்லாரும் பார்த்தா நெளிந்தவங்களாகத்தான் இருக்காங்க, கொளுத்தவங்களாக இருக்காங்க. சுபஹானல்லாஹ். யார் கேட்கிறாங்க? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலரத் அஸ்மானத்தில் கேட்டாங்க. ஏன் அஸ்மானத்தில் கேட்கும்? தந்த சகோதரன் குடும்பத்தை பத்தி நமக்கு தெரியாது, தெரியாது. ஏன் நபி அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அஸ்மாவின் உமைஸை பார்த்து கேட்கும்? அவர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அஸ்மாவின் உமைஸிடத்தில் அனுபவ ரீதியான அறிவு இருக்கிறது கிடையாது. சொன்னாங்க அந்த அறிவை கேட்டுக்கொண்டு அந்த ஹதீஸ் அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வந்து சொல்லி படிச்சு வந்தாங்க. லிஹாஜா, எனக்கு தேவைகள் இல்லாம இருக்கு, எனக்கு வறுமைகளா கஷ்டங்களா வந்து கேட்டதோடு ஹதர் அஸ்மா பின்த் உமைய்யா சொன்னாங்க, யா இல்ல வலாக்கின் அல் துஸ்ரிஉ இலைஹி, யா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அவசரமாக கண்ணூர் பட்டுது. கண்ணூர் படுது அவங்க யார் சொல்றாங்க? அந்த குடும்பத்துக்குள்ள போன ஒரு பொம்புளை சொல்றாங்க. சொல்லலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி என்ன கண்ணூர் சொன்னா இருக்கு? மந்திரிக்கு பாருங்களேன், மந்திரம் மந்திரம் அல்ல, மந்திரிக்கு பாருங்க இருக்கு. நீங்க மந்திரிக்க பாருங்க, மந்திரிக்க பாருங்க. கண்ணூர்கள் பட்டியல் இன்னைக்கு அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார். குர்ஆன் திலாவத்துகள், ஒரு சின்ன பிள்ளைக்கு கண்ணூர் ஏற்படுகிறதா? இன்னைக்கு நாங்க யாருக்கிட்ட தூக்கிட்டு ஓடி வாரு ஊட்ட பொம்புளை சொல்ற அங்க பள்ளிக்குள்ள ஹசரத் எப்பரிக்காவே ஓதி பாடு கொடுவாங்க. உங்களுக்கு ஓதி பார்க்க தெரியாதா? உங்களுக்கு ஓதி பார்க்க தெரியாதா? உங்களுக்கு அவர்கள் ஒரு சின்ன பிள்ளைக்கு கண்ணூறு பட்டா என்ன துவா சொல்ல வேணும்? துவா கட்டி தந்திருக்கிறார், துவா கட்டி தந்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு கஷ்டமா கண்ணூறு பட்டு இருக்குதா? ஒரு ஆணை கொண்டு அவருக்கு ஊதுங்க. வார்த்தை இருக்கிற வார்த்தை, ஒரு மனிதன் கஷ்டத்தோட இருக்கிறான் கண்ணூறு பட்டு இருக்கிறான், மனிதன் பேசுற வார்த்தை ஆறுதலான வார்த்தை இருக்குது, அது அந்த மனிதனை சுகப்படுது. அதுக்காக வேண்டி நாங்க எமது பக்கத்து ஊரில் இருக்கிற வேற வேற மாற்று மதத்தில் இருக்கிற இடத்தை தேடுறல்ல, மந்திரம் பார்க்க தெளிவிக்கிறதுக்காக அதை தேடுறல்ல. ஷரியத் சொல்ற முறை, தீன் சொல்ற முறை,
குர்ஆன் சொல்ற முறை, சுன்னா சொல்ற முறை, வழிகாட்டிய முறை. இந்த அடிப்படையில் குர்ஆனினூடாக உங்களுக்கு எந்த சகோதர குடும்பத்துக்கு கண்ணூர் பட்டு நிற்கிறது எனக்கு விளங்கும், உங்களுக்கு விளங்குதா? ஒவ்வொரு ஆட்களுக்கு கொடுக்கிற அனுபவரீதியான அறிவு, அது தனி தலைகமாக பேச வேண்டியது. எக்கச்சக்கமான அறிவுக்கு அனுபவ ரீதியான அறிவுக்கு, அனுபவ ரீதியான அறிவுக்கு இன்னும் சம்பவத்தை சொல்லுது. ஜாங்கிரியா காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவ பார்த்து சொல்றாங்க, நான் ஹபஷாவுக்கு போன நேரத்தில் ஒரு நிகழ்வு கண்டன. என்ன நிகழ்வு? அங்கே ஜனாதாவை தூக்கிட்டு போற ஒரு வித்தியாசமான முறை. அந்த வித்தியாசமான முறையும் சொல்றாங்க. எப்படி? ஒரு ஜனாதா படுக்க வைக்கப்படும், அது ஆணோ பண்ணோ படுக்க வைக்கப்படும். அதுக்கு பின்னால ஒரு ஓலையால தொட்டி காட்டுறாங்க, நல்லா நட்டி அதுக்கு மேலால போட்டி. பின்னால என்ன இப்படித்தான் நீங்க அடக்கம் செய்யணும். அழகான முறையில் ஒரு வீட்டினுடைய தோட்டத்தில் கொண்டு அதுக்கு மேலால் புடவை போட்டப்பட்டு போறதுதான் ஒரு ஜனாதாவுடைய முறை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த முறை அமல் செய்யப்படுது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த முடிவுக்கு வாடேன். அவருடைய வாழ்க்கையில் மிக கவலையான ஒரு நிகழ்வு தான், மிக மிக கவலை. முழு மதீனா வாசிகளையும் கவலைப்படுத்தின ஒரு செயல், ரசூலுல்லாஹ் குடும்பத்தை கவலைப்படுத்தின ஒரு செயல், மாத்தாவுடைய யுத்தம். மாத்தாவுடைய மதீனாவில் இருந்து 1000 கிலோமீட்டர் தங்கால நடந்த யுத்தம், ஜோர்டானுக்கு பக்கத்தில் நடந்த யுத்தம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த யுத்தத்தில் 3 தளபதிகளை நியமித்தார். ஒன்று ஜைத் இப்னு ஹாரிதா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, முதலாவது இவர் கொல்லப்பட்டால் இவர், இவர் கொல்லப்பட்டால் இவர், இவர் கொல்லப்பட்டால் இவர் என்று நியமிக்கப்பட்ட முதலாவது யுத்தம் அவர். படை வெளியாகிறது, மிக தூரத்தில் இருந்ததால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில சஹாபாக்கள் இருக்கிற நேரத்தில் சொன்னாங்க, இப்ப ஹதரத் ஜைத் இப்னு ஹாரிதா கொல்லப்பட்டு விட்டார், இப்பொழுது ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார், இப்பொழுது ஹதரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னதுதான் தாமதம். ரசூலுல்லாஹ் தேவி தேவி அதுதான் தேவி தெரியாது. அவரது அஸ்மான கணவர் சுபஹானல்லாஹ் ஒரு சில வருடம் வாழ்ந்தார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்திலே இருந்து, தாருல் அர்கமுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்ற காலத்திலே இருந்து, அந்த இஸ்லாத்திலே இருந்து அவரது அஸ்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் என்ன செய்கிறார்? அவரோட தான் ஹிஜ்ரத் போனார், அவரோட தான் மதீனாவுக்கு திரும்பி வந்தார். ரசூலுல்லாஹ் புகழ் சொல்ற நேரத்தில் அவரோட தான் இருந்தார். அதே போல இஸ்லாம் பெரும் வெற்றி பாதை அடங்கி, பெரும் வெற்றி பாதை, மக்கான வெற்றி என்று பெரும் வெற்றி பாதை. மாத்தாவுடைய யுத்தம் டிகிரி 9 நடக்குது, டிகிரி 9 மாத்தாவுடைய யுத்தம் நடக்குது. அடுத்த வருடம் ரசூலுல்லாஹ் வந்தார் 10 இஸ்லாம் அந்த அளவுக்கு பெரும் வெற்றிப்பாது. இப்ப கொடி கூட விழுந்து விழுந்துட்டு ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு? கொடியை கையில எடுத்துக்கிட்டார். கையில எடுத்ததோட அவரை ஒரு மனுஷரை தேடி ஓடி திரிகிறார். இடையில பார்த்தா அவர் காலி ஒரு மனிதர்கள் அமைந்திருக்கிறார். சென்னார் இருந்தாலும் அந்த கொடியை பிடிங்க சொன்னார். கொடி யுத்தத்தில் இஸ்லாத்துல முக்கிய சின்னம், இஸ்லாத்துல முக்கிய சின்னம். அதன் ஜாஃபருடையும் அவன் கொடிய மவுத்தாக வரைக்கும் கொடிய தன் கையில இருந்து விட. முதலாவது வலது கை வெட்டப்பட்டுகிறது, இரண்டாவது இடது கை வெட்டப்பட்டுகிறது. ஆனா கொடிய விடல்ல, இரண்டு புஜங்களாலையும் பிடிச்சாங்க. பின்னால தாக்கப்பட்டதுக்கு பின்னாலதான் கொழி விடுகிறது. இதனாலதான் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேரைக்கு ஜுல் ஜனாஹை, இரண்டு சிறகை உடையவர் என்று சிறப்பு பேர். கண்ணியமான கணவான்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மரண செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் இருந்ததால சில சகாபாக்களுடைய வீட்டுக்கு மரண செய்தி கிடைக்க இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க? ஜாபருடைய வசாத்துடைய செய்தியை ஊட்டுக்கு கொண்டு போய் சொல்லும். யாரு சொல்ற? நியமிக்கப்படுறாங்க ரசூலுல்லாஹி ஜாபருடைய வீட்டுக்கு போய் மரண செய்தியை நான் சொல்றேன். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் வீட்டுக்கு போறாங்க. அந்த பெண் தன்னை இரண்டு பிள்ளைகள் தான் அந்த நேரத்தில் இருந்தாங்க. முஹம்மது அப்துல்லா ரெண்டு பேரை நல்ல முறையில் குளிப்பாட்டி, அழகான முறையில் உடுப்பாட்டி, அவங்களும் நல்ல முறையில் உடுத்து, அழகாக ஊடையை சுத்தப்படுத்தி, தன்னை நீண்ட கால வருகையை எதிர்பார்த்து, கணவண்ட வருகையை எதிர்பார்த்து அந்த பெண் இருந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லா போனதோட இரண்டு பிள்ளைகளும் யோசி பாருங்க, எப்படிப்பட்ட உள்ளம் வேணும், எப்படிப்பட்ட உள்ளம். ரெண்டு பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, இரண்டு பக்கமாக ஓடி வந்து நபியை கட்டி முடிகிறாங்க. ரசூலுல்லாவுக்கும் கவலை தாங்க இல்லை, தேவி தேவி அழுகிறாங்க. ரசூலுல்லா அழுகிறாங்க. கனிமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லா அழுதத்தை கண்ட ஹலரத் அஸ்மா பின்த் உமை கேட்டாங்க, யா ரசூலுல்லா ஏன் அழுகிறீங்க? ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு போல இருக்குது. ரசூலுல்லா அழுகத்தை கண்டத்தோட ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு பின் ஓடிட்டாங்க. சொன்னாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் அஸ்மா பின்த் உமையை பார்த்து சொன்னாங்க, உஸ்துஷ்ஹீத ஜாஃபர், ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். அந்த பெண்ணும் தேவி தேவி அழுகிறார். ஏன்? நீண்ட காலம் வாழ்ந்தவர் ரசூலுல்லா மீண்டும் கவலையோடு அழுது கொண்டு ரெண்டு பிள்ளைகளை கட்டி முடிச்சு ஒரு பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, அஷ்பஸ்த கல்கி வஹுலுகி, என்ன மாதிரியே உடல் அமைப்பிலையும் எந்த குணத்திலையும் பிறந்திருக்கிறியப்பா நீ. இன்னொரு பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, பாரகல்லாஹு ஃபீ ஸஃபகதி, அல்லாஹ் உன்னுடைய வியாபாரத்தில் வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்க செய்வானாக சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பிரிந்தாங்க. கண்ணியமான கணவான்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சோகமான ஒரு நிகழ்வு, முழு மதீனத்தையுமே கலங்க வைத்த ஒரு காட்சி. அந்த பெண் ஆரம்பமாக இஸ்லாம் ஊட்டப்பட்டு வளர்ந்த பெண் பொறுமையோடு ஐத்தாக முடிக்கிறார், பொறுமையோடு ஐத்தாக முடிக்கிறார், பொறுமையோடு ஐத்தாக முடிக்கிறார். பின்னால தனது இரண்டு பிள்ளைகளையும் முறையாக வளர்க்கிறார், முறையாக வளர்க்கிறார். வரலாற்றில் ரெண்டு பேரையும் முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்தார். இன்றைக்கு படித்த உலமாக்கள் இருக்கிறோம், எங்களுக்கு நல்லா தெரியும், ஹதரத் அப்துல்லாஹி புனு ஜாஃபர், முஹம்மது புனு ஜாஃபர் என்றால் வரலாற்றில் பெரும் இடத்தை பிடிச்சவங்க, இடத்தை பிடிச்சவங்க. இந்த பெண் எங்களுக்கு தார படிப்பினை என்ன, ஆண்களுக்கு தார படிப்பினை என்ன, பெண்களுக்கு தார படிப்பினை என்ன, அறிவு ரீதியான, ஆற்றல் ரீதியான, சமூக ரீதியான, சமூக சேவைகள் ரீதியான ஆற்றல் அந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு குடி கொண்டிருந்தது. கண்ணியமான கணவான்களே, இந்த அந்த பெண்ணிடத்தில் இருந்து படிப்பினை பெற வேண்டிய பாடங்கள் இல்லாமல் உலகத்தை பார்த்து போட்டி போடுவதல்ல, அமல் ரீதியான அந்த பெண்களை பார்த்து போட்டி போட வேண்டும். மூமின்களுக்கு உதாரணமாக பெண்களை தான் குர்ஆனில் சொல்லுகின்றான், ஆண்கள் எடுக்கின்ற படிப்பினை நாங்கள் இதை அடிப்படையாக கொள்ள வேண்டும். எமது வாழ்க்கையில் இதை அடிப்படையாக கொள்ள வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ரமலான் நன்மை செய்கின்ற மாதம் அல்ல, நன்மையில் போட்டி போடுகின்ற காலம், நன்மையில் போட்டி போடுகின்ற காலம், நன்மையில் போட்டி போடுகின்ற காலம். எனவே ஒருவரை கண்டு ஒருவர் அமல் ரீதியாக போட்டி போடுவோம், இபாதத் ரீதியாக போட்டி போடுவோம். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட சிறந்த பக்குவமான சமுதாயமாக வாழ்ந்து அந்த சஹாபா பெண்கள் இந்த உலகத்தில் எதை விட்டு விட்டு போனார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அதே கோர்மையில் வாழ்ந்து உலகத்தில் மரணிக்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தை ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் இந்த குற்ற முறைகளை மன்னித்து தருவாயாக. தாய் தந்தைகள் உற்றார் உறவினர்கள் முழு உண்மைக்குரிய பாவத்தை மன்னித்து தருவாயாக. சங்கையான ஒரு மாதத்தை அடைகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய். யா அல்லாஹ் அந்த மாதத்தை நல்ல முறையில் அமல் செய்த கூட்டத்தில் ஆக்கிடுவாயாக. அந்த மாதம் எங்களுக்கு பதுவா செய்த மாதமாக நீங்கள் ஆக்கிறாய் ரஹ்மானே. நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கிடுவாயாக. நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை அமல் செய்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தை ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக. மனித புனிதர்களாக நீ எங்களை ஆக்கிடுவாயாக. ஈமான் உள்ளவர்கள் ஆக்கிடுவாயாக. கலிமாவுடன் உலகத்தில் வாழ்ந்து உலகத்தில் பிரிகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாயாக. ஈமான் உள்ளவர்களாக வாழ வைத்து தருவாயாக. படிப்பினை பெற்ற சமூகமாக உலகத்தில் வாழுகின்ற சமூகத்தை சமூகமாக நீ எங்களை ஆக்கிடுவாயாக. முஸ்லிம் உம்மத்தை நீ பாதுகாத்து தருவாயாக. இன்றைக்கு நல்ல முறையில் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இதே கட்டம் நோன்பு பிடிக்க முடியாமல் அவள் நிலையில் எங்கள முஸ்லீம்கள் யா அல்லாஹ் இதர நாடுகளில் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கருள்வாயாக. எங்கள முஸ்லீம்கள் எமது நாட்டில் உள்ளவர்கள் நல்ல முறையில் நோன்பு பிடிக்கிறதுக்கு வசதி இல்லாதவர்களாக அனாதைகளாக இந்த நிமிடம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். அவர்களுடைய மீள் தலங்களை அல்லாஹ் மீண்டும் மீட்டிக் கொடுத்தருள்வாயாக. நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களது வாக்களை உன் தனிப்பெரின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களது நிலைமைகளை சீராக்கி உன் தனிப்பெரின் கிருபையை கொண்டு சிறிய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பி ர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா வஸல்லி அலா நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
All things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, ولا إله إلا الله. سبحان الله والحمد لله ولا إله إلا الله.